ஹரே கிருஷ்ணா, இன்று மிகவும் மங்களகரமான நாள், கோவர்தன பூஜை. அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் கோவர்தன மலையை தூக்கினார் அப்படிங்கிறத பற்றி நாம் சுருக்கமாக வந்து பேசலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு புராணம் என்கின்ற கிரந்தத்தில் பராசர முனிவர் என்கின்ற மகரிஷி கொடுத்திருக்கின்றார், பகவான் என்ற சப்தத்துக்கு என்ன பொருள், யாரை பகவான் என்று குறிப்பிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆறு விதமான ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக யார் ஒருவர் பெற்றிருக்கின்றாரோ அவருக்கு பகவான் என்று அழைக்கப்படுகின்றது. முழுமுதற் கடவுளாக இருந்தால் அந்த ஆறு விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருக்க வேண்டும். அதில் ஒரு ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா, பகவான் என்பவர், முழுமுதற் கடவுள் என்பவர் எல்லா விதமான சக்திகளையும் பலங்களையும் யார் பெற்றிருக்கின்றாரோ அவருக்கு பகவான் முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றது. அதுபோல ஆறு விதமான ஐஸ்வர்யங்களில் ஒரு விதமான ஐஸ்வர்யங்களை பகவான் இந்த லீலையின் மூலமாக நிரூபணம் செய்திருக்கின்றார், நானே முழுமுதற் கடவுள் என்று. அதுமில்லாமல் பகவான் பகவத்கீதையில் சொல்கின்றார், சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்திம் நிகட்சதி கௌந்தேயா பிரதி ஜானேகி நமே பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுதும் அழிக்க இயலாது என்பதை தைரியமாக சொல், உலகத்துக்கு அறிவித்துவிடு என்று அர்ஜுனனிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார். இந்த இரண்டு காரணங்களுக்காக பகவான் இங்கே கோவர்தன மலையை தூக்குகின்றார். ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமரும் பார்க்கின்றனர், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓடுகிறார்கள், ஓடியாருகிறார்கள், மிகவும் பரபரப்பாக இருக்கின்றார்கள். அப்போ கிருஷ்ணர் பார்க்கின்றார், ஏன் இவர்கள் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பரபரப்பாக இருக்கின்றார்களே, எதற்கு தயாராகிறார்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த விரஜவாசிகள் என்று பகவானுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் சர்வச சாகம் ரிதிசன்ய விஷ்ணு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா உயிர்வாளிகளும் இருப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நன்றாக தெரியும். இவர்கள் இந்திர பூஜை செய்வதற்காண்டி இவர்கள் எல்லோரும் வந்து தயார் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று. இருந்தபொழுதிலும் தன்னடக்கத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகு என்ன அப்படின்னா, பகவானாக இருந்த பொழுதிலும் நான் தான் பகவான் என்று பகவான் வெளிப்படையாக என்றைக்கும் காமித்து கொள்வதில்லை. அதுபோல நந்த மகாராஜரிடமும் மற்றும் விரஜவாசிகளிடமும் சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கின்றார், நண்பர்களே, ஏன் இப்படி பரபரப்பாக இருக்கின்றீர்கள், எதற்காக இப்படி தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது அப்படி என்று கேட்கின்றார். அப்பொழுது நந்த மகாராஜர் சொல்கின்றார், இந்திர பூஜைக்காண்டி நாம் தயார் என்று செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கின்றார், நமக்கு இந்த பூஜை செய்வதனால் பலன்கள் என்ன கிடைக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்து செய்கின்றோமா, இல்லை அறியாமையின் காரணமாக செய்கின்றோமா? அதுபோல நாம் இந்த சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, இந்திர பூஜை சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, இல்லை வந்து நம்மளோட பரம்பரை பரம்பரையாக செய்கின்றார்கள் என்று நாம் செய்கின்றோமா என்று பலவிதமான கேள்விகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்த மகாராஜர் மற்றும் விருந்தாவனவாசிகளிடம் கேட்கின்றார். ஏனென்றால் நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான பூஜைகள் நாமும் வாழ்க்கையில் பலவிதமாக செய்கிறோம். ஏதோ ஒருத்தன் கல்லை வச்சான், ஒருத்தன் குங்குமம் போட்டு வச்சான், ஒருத்தன் சந்தனம் வச்சான், ஒருத்தன் மாலையை போட்டான், ஒருத்தன் மணி அடித்தான், ஒருத்தன் தேங்காயை உடைச்சிட்டான், பூஜை முடிஞ்சிருச்சு. நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா இது போன்று செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எந்த ஒரு பூஜையாக நாம் செய்தாலும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரில் ஒருத்தன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அப்படி ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா போய் சேர்ந்துட முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. அது எந்த ஊருக்கு பஸ்ஸு போகுது அப்படின்னு பார்த்து நம்ம உட்காந்தா தான் அங்கே போய் பஸ்ஸு போய் அந்த ஊருக்கு சேரும். அதுபோல் ஏதோ ஒரு பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நம்ம வண்டியை போய் நின்றுச்சு அப்படின்னா, எங்கே கோயம்புத்தூர் போகணுங்க அப்படின்னா, வண்டி அங்கே போய்ட்டு எங்கே மெட்ராஸில் எங்கன்னா நிற்கும், அங்கே மெட்ராஸில் நின்னதுக்கப்புறம் எங்கே கோயம்புத்தூர் வந்துருச்சு அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்டேன், ஐயா இது கோயம்புத்தூர்லங்க, இது மெட்ராஸுங்க அப்படின்னு சொல்லுவார். என்னங்க நீங்கள் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகணும், நீங்கள் எங்கே மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து சென்னை வந்து மெட்ராஸ் போகிற பஸ்ஸில் உட்காந்துட்டு கோயம்புத்தூர் போகணும்னா எப்படி போவோம் அப்படின்னு கேட்பார். அதுபோல் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளிலும் ஒவ்வொரு பூஜையும் நாம் வந்து புத்திமானாக இருக்க வேண்டும். இது சாஸ்திரத்தில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று நாம் நன்றாக தெரிந்து ஒவ்வொரு பூஜையும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாம் கோயம்புத்தூர் செல்வதற்கு பதில் சென்னை சென்று விடுவோம். அதுபோல் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கின்றார், ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், இது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நந்த மகாராஜர் சொல்கின்றார், நம் இந்திரதேவனுக்காக பூஜை செய்கின்றோம், ஏனென்றால் இந்திரதேவனே மலைக்கு அதிபதி, இந்திரதேவன் மலைக்கு அதிபதியாக இருப்பதால் மலை இந்திரதேவனை நாம் வந்து பூஜை செய்யும் பொழுது இந்திரதேவன் மலையை கொடுக்கின்றார். மலை கொடுத்த மலை இருந்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாராலையும் வாழ முடியும் என்று நந்த மகாராஜர் பதிலளிக்கின்றார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்க்கம் செய்கின்றார், நான் ஒவ்வொரு மனிதனும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பார் போல அவனுக்கு எது கிடைக்குமோ அது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஒருவன் அதிகமாக புண்ணியம் செய்திருந்தால் அவன் நல்ல பலன்களை அனுபவிப்பான், ஒருவன் அதிகப்படியான பாவங்களை செய்திருந்தால் அவன் அதிகப்படியான பாவங்களை அனுபவிப்பான், அவன் துன்பங்களை அனுபவிப்பான். அதுபோல ஒவ்வொரு ஆத்மாவும் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ப பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவன் சுகத்தையும் துக்கத்தையும் அடைந்து கொண்டே இருக்கின்றான். அப்படி இருக்கையில் இந்திரனால் எதையும் மாற்ற இயலாது. அப்படி மாற்ற இயலாத காரணத்தினால் அவரை ஏன் நாம் வணங்க வேண்டும் என்று பகவான் இங்கே கூறுகின்றார். அதுக்கப்புறம் சொல்கின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பிராமணர்களுடைய கடமை பட்டண பாட்டன, பிராமணர்களுடைய கடமை சாஸ்திரத்தை படிக்க வேண்டும், மற்ற மனிதர்களுக்கு சாஸ்திரத்தை உபதேசிக்க வேண்டும். இது பிராமணர்களுடைய கடமை. சத்திரியர்களுடைய கடமை இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும். வைஷ்யர்களுடைய கடமை வந்து வர்த்தகம், பசு பராமரிப்பல், விவசாயம், இது வந்து வைஷ்யர்களுடைய கடமை. அதுக்கப்புறம் சூத்திரர்களுடைய கடமை எல்லா வர்ணங்களுக்கும் சேவை செய்வது சூத்திரர்களுடைய கடமை. இப்படி இருக்கையில் நாமளோ வைஷ்ய குலத்தை சேர்ந்தவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரஜவாசிகள் எல்லோரும் வைஷ்யர்கள், இடையர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய தர்மம் பசுக்களை பராமரித்தல், வர்த்தகம் செய்தல், அதுக்கப்புறம் அது வந்து விவசாயம் செய்தல், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பணத்தை கொடுத்தல் வாங்குதல், இது போன்ற செயல்கள் நம்மளுடைய தர்மம். இதை செய்யாமல் நாம் ஏன் வந்து இந்திரதேவனை வணங்க வேண்டும்? அதுமில்லாமல் இப்போ கடல் இருக்கின்றது, அந்த கடல் எந்த பூஜையை செய்கின்றது? இந்திரதேவனுக்கு கடல் எந்த பூஜையை செய்கின்றது? இருந்த பொழுதிலும் கடலிலும் மழை வருகின்றது. அதனால் நாம் இந்திரதேவனை வணங்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து பசுமாடுகளை வணங்குங்கள், பசுமாடுகளை வணங்குங்கள், பிராமணர்களை வணங்குங்கள், அதுக்கப்புறம் கோவர்தன மலையை வணங்குங்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதை போலவே எல்லா பிரஜவாசிகளும் கிருஷ்ணர் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எல்லோரும் கிருஷ்ணர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு பகவான் சொல்லுகின்றார் எப்படி நாம் வந்து இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். பிராமணர்களை அழைத்து யாக யஜ்யங்கள் பண்ணுங்கள், அதற்கப்புறம் கோவர்தன மலையை எல்லோரும் விதவிதமாக வந்து படையல்கள் சமைத்து கோவர்தன மலையை எல்லோரும் வந்து அர்ப்பணம் செய்யுங்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் கோவர்தன மலையை அர்ப்பணம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உணவை பரிமாறுங்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பசுமாடுகளை வலம் வர வேண்டும், பிராமணர்களை வலம் வர வேண்டும், யாக யக்னம் செய்த இடத்தை யக்னத்தை வலம் வர வேண்டும், அதுக்கப்புறம் கோவர்தன மலையை வலம் வர வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார் எவ்வாறு இந்த பூஜையை செய்வதென்று. அதுபோலவே இருக்கின்ற விரஜவாசிகள் எல்லோரும் வந்து ஆனந்தமாக கிருஷ்ணர் என்ன சொல்கின்றாரோ அதை எல்லோருமே வந்து செய்கின்றனர். இதுபோல ஏன் இங்கே பகவான் இந்திரதேவனுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூஜைகளை எல்லாத்தையும் மாற்றுகின்றார். ஒரு முறை பிரகஸ்பதி இந்திரதேவனுடைய குரு சொர்க்கலோகத்துக்கு சொல்லும் பொழுது இந்திரதேவன் அபச்சாரம் செய்துவிட்டான். குருவுக்கு பிரகஸ்பதிக்கு அபச்சாரம் செய்ததினால் இங்கே பகவான் அவனுடைய இந்திரதேவனுடைய தலைகணத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்கின்றார். அதுமில்லாமல் மனிதன் பகவான் பகவத்கீதையில் சொல்கின்றார், சர்வதர்மான் பரித்தக்ஷ மாமேகம் சரணம் ரஜம் அகம் தொம் சர்வ பாபேபிய மோக்ஷயிஷாமி மாசுச்சக. எந்த தேவி தேவர்களையும் வணங்குவதற்கு அவசியம் இல்லை, ஒரு மனிதன் எப்பொழுது என்னை சரணடைகின்றானோ அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். அதுபோல இந்திரதேவனை வழிபடுவதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை என்பதையும் பகவான் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் விருந்தாவன வாசிகள் எல்லோரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கூறுவதை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் ஜெயா ஜெயா என்று சொல்கின்றார்கள். அதுக்கப்புறம் விரஜவாசிகள் எல்லோருமே பிராமணர்களை அழைத்து யாக யஜ்யங்கள் செய்கின்றனர். கிருஷ்ணர் எதுவாறு சொல்லி இருந்தாரோ அதுபோல யாக யஜ்யங்கள் செய்கின்றனர். அதுக்கப்புறம் கோவர்தன மலைக்கு எல்லாவற்றையும் சமைத்தது எல்லாவற்றையும் கோவர்தன மலைக்கு அர்ப்பணம் செய்கின்றனர். அப்படி கோவர்தன மலைக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன மலையாக மாறுகின்றார். அவரே கோவர்தன மலையாக மாறி இந்த விரஜவாசிகள் எதையெல்லாம் படைத்தார்களோ அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இதோ பாருங்கள் கோவர்தன மலை, நீங்கள் படைப்பது எல்லாமே ஏற்றுக்கொண்டு விட்டது. இவ்வளோ வருடங்களாக இந்திரதேவனுக்கு படைத்தீர்கள், இந்திரதேவன் நீங்கள் சாப்பிட்டதை பார்த்தீர்களா, இப்பொழுது பாருங்கள் கோவர்தன மலை சாப்பிடுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுபோல கோவர்தன மலையை படைத்துவிட்டு அதுக்கப்புறம் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உணவு பரிமாறுகின்றார்கள், ஆனந்தமாக பரிமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் நடனம் ஆடுகின்றார்கள், மெத்தலம் அடிக்கின்றார்கள். பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரிம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்கின்றார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், உற்சாகமாக கொண்டாடுகின்றார்கள். அதுக்கப்புறம் பசுமாடுகளையும் பிராமணர்களையும் வலம் வந்து கோவர்தன மலையை சுற்றி வருகின்றார். கோவர்தன மலையை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிறிய மலை போல இருக்காது. இன்றைக்கும் கோவர்தன மலையை போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மைலுக்கு மேலே 20 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றளவு இருக்கின்றன. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்கள் ஆகும். 5000 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரியதாக இருந்தது கோவர்தன மலை. ஒரு முறை ஒரு ரிஷி சாபம் இட்டு விட்டார் இந்த கோவர்தன மலையை பார்த்து. ஏனென்றால் இந்த கோவர்தன மலை, அந்த ரிஷி முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா கோவர்தன மலையை தூக்கி கொண்டு சென்றார். அப்படி தூக்கி கொண்டு செல்லும் பொழுது தவறுதலாக இந்த கோவர்தன மலையை விருந்தாவனத்தில் வைத்து விட்டார். கோவர்தன மலையை விருந்தாவனத்தில் வைத்து விட்டு அவர் மறுபடியும் இந்த கோவர்தன மலையை தூக்கும் பொழுது அவரால் தூக்க முடியவில்லை. அப்போ இந்த கோவர்தன மலை சொல்லுகின்றது, நான் முன்பே கூறியிருந்தேன், நீங்கள் எங்கேயாவது இந்த மலையை என்னை கீழே வைத்தீர்கள் என்றால் நான் அங்கே தங்கிவிடுவேன், அதற்கப்புறம் வரமாட்டேன் என்று கோவர்தன மலையை இந்த ரிஷி முனிவர் கோவர்தன மலையை தூக்குவதற்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இருந்த பொழுதிலும் இந்த ரிஷிமுனி என்ன மறந்துவிட்டு இந்த கோவர்தன மலையை விருந்தாவனம் வரும்பொழுது அங்கே வைத்து விட்டார். அப்படி வைத்துவிட்டு இந்த கோவர்தன மலையை திரும்ப தூக்க முயற்சி செய்கின்றார். இந்த ரிஷிமுனிவரால் தூக்க இயலவில்லை. அப்பொழுது சாபம் கொடுக்கின்றார், நான் கூப்பிடுகின்றேன், நீ வரமாட்டுகின்றாய், அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கடுகு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த நீ குறைந்து கொண்டே செல்வாயாக என்று அந்த ரிஷி முனிவர் சாபம் கொடுத்து விட்டார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கடுகு பெருசு, கடுகு சைஸுக்கு வந்து கடுகு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மலை குறைந்து கொண்டே செல்கின்றது, குறைந்து கொண்டே வந்து செல்கின்றது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருக்கும். நான் ஒரு முறை விருந்தாவனம் சென்றிருக்கும் பொழுது ஒரு விரஜவாசி வந்து கொண்டே இருந்தார் என்னோட. அப்போ அவரே சொன்னார், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது நான் அண்ணாந்து பார்ப்பேன், அவ்வளோ உயரமாக கோவர்தன மலை இருந்தது என்று. அதுபோல் பகவானுடைய அற்புதமான காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாஸ்திகவாதிகள் கடவுள் இல்லை என்று சொல்கின்றார்கள். கடவுள் இல்லை என்றால் இது போன்ற மலைகள் ஏன் குறைந்து கொண்டே செல்கின்றது? இப்போவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கி போய் பார்த்துட்டு எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 15 வருடம் கழித்து போய் பாருங்கள், அதை விட குறைவாக இருக்கும் சொல்லுகின்றார்கள் விரஜவாசிகள். இன்னொரு 20-30 வருடங்கள் சென்றால் இந்த மலை தரையோட தரையாக ஆகிவிடும் என்று சொல்கின்றார்கள். அப்படி இருக்கிற கோவர்தன மலையை எல்லோரும் அழகாகவும் அற்புதமாகவும் எல்லோரும் வலம் வருகின்றனர். வலம் வந்து ஆனந்தமாக எல்லோரும் அவரவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றனர். அப்படி அவரவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்திரதேவன் சொர்க்கத்திலிருந்து பார்க்கின்றான். அடடே, இந்த சிறுவன் நமது பூஜையை தடுத்து விட்டானே என்று பயங்கரமான கோபம் இந்திரதேவனுக்கு. முழுமுதற் கடவுளைப் போல் அவன் நினைத்து கொள்கின்றான். நினைத்து கொண்டு இந்த இடை சிறுவனுக்கு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவன் எனக்கு வரக்கூடிய பூஜைகளை தடுத்து நிறுத்திவிட்டான், நான் இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்றேன், சம்வர்த்தகா இங்கே வா என்று பகவான் சம்வர்த்தகா அப்படிங்கிற ஒரு மலையை கூப்பிடுகின்றான், மேகத்தை கூப்பிடுகின்றான். அப்படி அந்த மலையை மேகத்தை கூப்பிட்டு அந்த மேகம் சம்வர்த்தகா அப்படின்ற மேகம் எப்போ வரும் என்றால் இந்த உலகம் எப்போ அழியுமோ அந்த நேரத்தில் தான் இந்த சம்வர்த்தகா அப்படிங்கிற மேகத்தை பயன்படுத்துவார்கள். அப்படி இந்த சம்வர்த்தகா அப்படிங்கிற மலையை கூப்பிடுகின்றான் இந்திரன். அதுக்கப்புறம் பயங்கரமான வந்து காற்று வாயு தேவனையும் கூப்பிட்டு கொண்டு வருகின்றான். விருந்தாவனத்தில் 7 நாள் 7 பகல் பயங்கரமாக மழை பொழிகிறது. ஒவ்வொரு மலையும் வந்து நம்மளாம் வந்து பார்த்ததே இல்லை அந்த மாதிரி மலையை. எப்படி இருக்கான் அப்படின்னா யானையினுடைய கால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதுபோல் ஒவ்வொரு துளி நீரும் வந்து அவ்வளோ பெரியதாக விழுகின்றதாம் இந்த விருந்தாவனத்தில். அப்பொழுது காற்று பயங்கரமாக அடிக்கின்றது, மலை பயங்கரமாக வருகின்றது, அதுக்கப்புறம் பயங்கரமாக மின்னல் ஒளிச்சம் எல்லாம் வந்து பார்ப்பதற்கு எல்லா மக்களும் தவிக்கின்றார்கள். பயங்கரமாக தவிக்கின்றார்கள். எல்லோரும் வந்து இந்த பசுமாடுகள் கன்றுக்குட்டிகள் எல்லோருமே தத்தளிக்கின்றனர். மழை நீர் பயங்கரமாக வருகின்றது, வெள்ளம் பயங்கரமாக ஓடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விரஜவாசிகளும் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர். கோவிந்தா ரக்ஷாமாம், கோவிந்தா ரக்ஷாமாம் என்று சொல்லும் பொழுது பகவான் யோசிக்கின்றான், அடடே இந்த இந்திரதேவன் இதுபோல செய்கின்றான், அவனுக்கு ஒரு நான் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பகவானுக்குள்ளேயே அவரே பேசுகின்றார். எனது மாயா சக்தியில் நான் என்ன செய்கின்றேன் பார் என்று பகவான் இந்திரனை தேவனை நோக்கி சொல்கின்றார். அதுக்கப்புறம் என்ன செய்கின்றார் அப்படின்னா, பகவான் சொல்கின்றார், நான் பகவத்கீதையில் சத்தியம் எடுத்துள்ளேன், எனது பக்தர்களை நான் எப்பொழுதும் காப்பேன் என்று. உடனே பகவான் பிரம்மாண்டமாக செல்கின்றார், கம்பீரமாக செல்கின்றார், நான் இப்போ உடனே வந்து இந்த விருந்தாவனத்தில் இருக்கின்ற மக்களை எல்லோரையுமே காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் கம்பீரமாக வந்து இந்த கோவர்தன மலை பக்கத்தில் போகின்றார். எப்படி ஒரு யானை கம்பீரமாக நடந்து சென்று யானைக்கு வந்து அந்த காளானை தூக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டா தூக்கும், அடடே யாருனா உதவிக்கு வாங்களே, என்னால் தூக்க முடியலையே, ரெண்டு மூணு பேர் வாங்களே, இந்த காளானை தூக்கவே முடியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டா அந்த யானை தூக்கும், அது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த விதமான வந்து கஷ்டமும் இல்லாமல் எப்படி யானை தூக்குமோ அதுபோல் பகவான் பிரம்மாண்டமாக கோவர்தன மலையை செல்கின்றார். அப்படி இடது கையால் சுண்டு விரல இந்த கோவர்தன மலையை தூக்குகின்றார். அப்படி தூக்கிட்டு யசோதா மகா யசோதா நந்த மகாராஜர் இருக்கின்ற விருந்தாவனத்தில் இருக்கின்ற எல்லா வாசிகளோடும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கின்றார், எல்லோரும் இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், இது இந்த மலைக்கும் கீழ் வந்து விடுங்கள், யாரும் கவலைப்படாதீர்கள், இந்த மலை கீழே விழுந்துவிடும் என்று. ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள், என்னுடைய கையிலிருந்து எப்பொழுதும் இந்த மலை கீழே நகரவே நகராது என்று பகவான் சத்தியமாக கம்பீரமாக சொல்லும் பொழுது எல்லோருமே வந்து ஆனந்தமாக இந்த மலைக்கு கீழே வருகின்றனர். அப்படி மலைக்கு கீழே வரும் பொழுது எல்லோரும் பயங்கர ஆனந்தத்துடன் இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் இந்திரதேவன் மேலே இருந்து பார்க்கின்றான், மேலே இருந்து பார்க்கின்றான், இதேனா கண்காட்சி போல தெரிகின்றதே. இந்திரதேவனுக்கு இது ஏதோ ஒரு கண்காட்சியை போல தெரிகின்றதாம் சுகதேவ கோஸ்வாமி அப்படிங்கிற மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது எப்படி ஒரு கண்காட்சியை போல பார்க்கின்றானாம் இந்திரதேவன், அடடே ஒரு சிறுவன் என்று நான் நினைத்தேனே, இந்த கோவர்த்தனை இவ்வளோ பெரிய கோவர்த்தன மலையே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நகரம் போல இருக்குமா அந்த கோவர்தன மலை, இந்த நகரம் போல இருக்கின்ற கோவர்தன மலையை ஒரு சிறுவன் தூக்கிவிட்டானே, நானே ஏதோ சாதாரண பாலகன் என்று நினைத்தனே, அடடே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் ஒரு பக்கம், ஆனந்தம் ஒரு பக்கம், அப்படி பார்க்கின்றான், இதேன கண்காட்சி போல தெரிகின்றதே என்று சொல்லி சம்வர்த்தகா அப்படிங்கிற மலை வாயு தேவன் அதுக்கப்புறம் வந்து வெளிச்சம் ஒளி மின்னல் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் என்று சொல்ல அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகின்றார், இப்போ மலை நின்று விட்டது, மேகங்கள் எல்லாம் சரியாகி விட்டது, நீரெல்லாம் சென்று விட்டது, நீங்கள் எல்லோரும் வெளியே செல்லலாம் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களும் வெளியே வருகின்றனர். வெளியே வரும்பொழுது எல்லோரும் ஆனந்தமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ் பாடுகின்றனர். சில மனிதர்கள் அவரவருக்கு வயதுக்கு ஏத்தார் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சில பக்தர்கள் ஆசீர்வாதமும் செய்கின்றனர். அதுக்கப்புறம் எல்லா தேவி தேவர்கள் எல்லோரும் பயங்கர மன மகிழ்ச்சியோட, கந்தர்வர்கள் சித்தர்வர்கள் எல்லோரும் ஆனந்தமாக மேகத்திலிருந்து வண்ண வண்ண மலர்களை தூவுகின்றனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே. அதுபோன்று விசேஷமாக எல்லோரும் அவரவர்கள் வீட்டுக்கு செல்கின்றனர். அதுக்கப்புறம் இந்திரதேவன் பார்க்கின்றான், அவனுக்கு மிக மிக வருத்தமாக இருக்கின்றது, இதென்ன அவன் மோசமான செயல்களில் நான் ஈடுபட்டு விட்டேனே, இப்போ நான் என்ன செய்வது என்று யோசிக்கின்றான். உடனே சுரபி பசுமாடை அழைத்து வருகின்றான். ஏன் அப்படின்னா, தனியாக நம்ம சென்றோம் என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வதம் செய்து விடுவார் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் இந்திரதேவனுக்கு. உடனே சுரபி பசுமாடுகளையும் அழைத்து சென்றோம் என்றால் சுரபி தூய பக்தை, அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தூய பக்தர்களை பார்க்கும் பொழுது கருணை கடலாக நம்மளை மன்னித்து விட்டு விடுவார் என்று அவன் இந்திரதேவன் என்ன பண்ணுகின்றான், சுரபி பசுமாடையும் அழைத்து செல்கின்றான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம். சாதாரணமாக நம்ம விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா கம்சன் பலவிதமான அசுரர்களை அனுப்பினான். அப்படி பலவிதமான அசுரர்களை அனுப்பி ஒரு அசுரன் கூட கம்சன்ட்ட போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டிங், நான் இங்கே சென்றேன், இதை செய்தேன், இவ்வளோ இவ்வளோ மனிதர்களை கொன்றேன், இல்லை என்றால் கிருஷ்ணரை கொன்று விட்டேன் அப்படின்னு ஒரு பயலும் கூட போய் கம்சன்ட்ட போயிட்டு ரிப்போர்ட்டுங்கிறதே கிடையவே கிடையாது. ஒரு தடவை உள்ளே வந்தான் அப்படின்னா அவன் வெளியில் போனதா சரித்திரம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லாரையும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்து விட்டார். ஆனால் இந்திரதேவன் மட்டும்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்யாமல் விட்டு விட்டார். என்றைக்குமே வந்து பகவானுக்கு பகவானை நாம் நிந்தனை செய்தோம், பகவானுக்கு எதனா அபராதம் செய்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மன்னித்து விட்டு விடுவார். இருந்த பொழுதிலும் பக்தனுக்கு எவனாவது அபராதம் செய்தால், எவனாவது பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு, கிருஷ்ண பக்தர்களுக்கு எவனாவது தொந்தரவு செய்தான் அப்படின்னா பகவான் ஒரு பொழுதும் மன்னிப்பதே கிடையவே கிடையாது. இருந்தாலும் இங்கே அங்கே இந்திரதேவனை ஏன் மன்னித்தார் என்றால், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரதேவன் இது போன்ற காரியத்தை செய்தாலும் விரஜவாசிகள் எல்லோரும், உலகத்தில் இருக்கிற ஊரில் இருக்கின்ற எல்லா விரஜவாசிகளும் இந்த கோவர்தன மலையை கீழே வந்தார்கள். அப்பொழுது இந்த விரஜவாசிகளுடைய சங்கம் பகவானுக்கு கிடைத்தது. அதுமில்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சங்கம் இங்கே இருக்கின்ற விரஜவாசிகளுக்கு எல்லோருக்கும் ஏழு பகல் ஏழு நாள் சங்கம் கிடைத்தது. கோபிமார்கள், சகாக்கள் எல்லோரும் ஆனந்தமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சங்கத்தில் இருப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே மன்னித்து விட்டார். உடனே இந்திரதேவனும் சுரபி பசுமாடும் வருகின்றனர். சுரபி பசுமாடன் பாலை பயன்படுத்தி இந்திரதேவன் பகவானுடைய திருவடிகள் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து மன்னிப்புகளை கேட்டு பகவானை புகழ் பாடுகின்றான். பிரபோ, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு மூடன், அறியாமையின் காரணத்தால் நான் இதுபோன்று நான் தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து வந்து என்ன செய்கின்றான் அப்படின்னா, சுரபி பசுமாருடைய பாலை பயன்படுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்கின்றான். இப்பொழுதும் நீங்கள் அந்த கோவர்தன மலையை பரிக்கிரமா செய்தீர்கள் என்றால், கோவிந்த குண்ட் அப்படின்னு ஒரு குண்டு இருக்கின்றது. அந்த குண்டு இந்திரதேவன் அபிஷேகம் செய்த பொழுது அந்த அபிஷேகம் எல்லாமே ஒரு குண்டம், ஒரு குளத்தில் தேங்கின. அந்த குண்டம் கோவிந்த குண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுபோல பகவானுடைய லீலைகள் மிகவும் அற்புதம், அற்புதம், அற்புதம். ஜென்ம கர்மச்சமே திவ்யம். யார் ஒருவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளை பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தன் கிருஷ்ண பக்தியை மட்டும் பயிற்சி பண்ணா அப்படின்னா அவனுக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவன் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கலாம் கிருஷ்ண பக்தன் அப்படின்னாலே. கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கின்றவர்கள், பகவானுடைய நாமத்தை சொல்பவர்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எவன் ஒருவன் பகவானுடைய நாமத்தை சொல்கின்றானோ, பகவத் பக்தி செய்கின்றானோ, அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவன் ஆனந்தமாக வந்து இருப்பான். இந்த கோவர்தன லீலையில் வந்து பலவிதமான தத்துவங்களும் கருத்துக்களும் பொதிந்து 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 கிடைக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் சுகதீவ் கோஸ்வாமி மகாராஜர் பரீட்சத்துக்கு அற்புதமாகவும் அழகாகவும் விளக்குகின்றார். இருந்த பொழுதிலும் நாம் சுருக்கமாக வந்து பார்த்திருக்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். ஹரே கிருஷ்ணா, ஹரி ஓம், தத்சத். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.